நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் எனது தூளகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உள்ளையவே. எல்லோரும் இன்று இந்த சத்சங்கம் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவும் அல்லது கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாகவும் அமையும். இன்று ஒரு முக்கியமான சத்சங்கத்தை பேச இருக்கின்றேன். இந்த சத்சங்கம் நாங்கள் இவ்வளவு நாளும் படித்த அடிப்படை கருத்துக்களின்படி இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்பதை 36 தத்துவங்களில் இருந்து படித்திருக்கின்றோம். அதை கேட்டிருக்கின்றோம். அதை உணர்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இதை எப்படி முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இதில் என்ன இருக்கின்றது என்பதை என்னுடைய வித்யா குரு அவர்கள் சென்ற வாரம் இந்த பதிவினை போட்டிருக்கின்றார். அதன் சாரத்தை நான் இன்றைய சத்சங்கத்தில் உங்களுக்கு வழங்குகின்றேன். இது முழுக்க முழுக்க அவருடைய பேச்சு வன்மை மாத்திரமல்ல, அவருடைய குருவருள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றை விரிவாக சுருக்கமாக பார்ப்பதற்கும் இது எங்கிருந்து தொடங்குகின்றதென்றால், அவருடைய தலைப்பு நாமும் அரண் உடைமை என்பது அவருடைய தலைப்பு. நாமும் அரண் உடைமை என்றால், அரண் என்றால் கடவுள், நாங்கள் கடவுளின் உடைமை, அதைத்தான் நாங்கள் அறியாது தவிக்கின்றோம். அதை அவர் எவ்வாறு பேசுகின்றார் என்பதை இங்கு நான் உங்களுக்கு தருகின்றேன். அதாவது, நாங்கள் இறைவா நிலையை எப்போது பெறுவோம் என்றால், இந்த வினைகளில் இருந்து, மாயைகளில் இருந்து, ஆணவ மலத்தில் இருந்து எப்போது நாங்கள் மீள்வோம் என்ற கேள்வியை வைத்து தொடங்குகின்றார். அதாவது, பிறவியை எப்படி அறுக்கலாம், அதுக்குரிய பதில், வினை முடிந்தவுடன் நாங்கள் இந்த இறைவா நிலையை அடையலாம், அதற்கு என்ன தேவை. நான் அடுத்த கேள்வி கேட்கின்றார், நாங்கள் சுதந்திரமானவர்களா, அதாவது எங்களுடைய உயிர்கள், நாங்கள் சுதந்திரமானவர்களா, நான் விரும்புவதை நான் செய்கின்றேன், எனவே நான் சுதந்திரமானவன் என்று நான் நினைக்கின்றேன் இப்போது, ஆனால் நான் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்கின்றார். அதற்குரிய பதில் நான் ஆன்மா அல்லது உயிர். அதற்கடுத்தது இந்த உயிருக்கு ஒரு குணம் இருக்கென்று படித்திருக்கின்றோம். அது இந்த உயிருக்குரிய குணம் அறிவு, இச்சை, செயல். இந்த மூன்றும் கலந்ததுதான் உயிர். ஆகவே இதில் அவர் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கின்றார். முதலில் அவர் செயல் என்பது இச்சையின் வெளிப்பாடு என்று சொல்கின்றார். அது உண்மை. நாங்கள் படித்தபடியே நாங்கள் ஒரு செயலை செய்கின்றோம். ஏனென்றால் அதில் விருப்பம் இருந்தால் மாத்திரம். இப்போது இந்த சத்சங்கத்தில் விருப்பமானவர்கள் மாத்திரம்தான் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுடைய செயல். இனி அறிவு என்பது அதுவும் இச்சையின் வெளிப்பாடு தான். இச்சை என்பதுதான் விருப்பம். ஆனால் அந்த இச்சை அறிவின் வெளிப்பாடு என்றும் பேராசிரியர் சொல்கின்றார். அதற்கு அவர் தரும் உதாரணம், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கப் போகின்றீர்கள் என்று வையுங்கள். விரும்புகின்றீர்கள், இச்சை. ஆகவே படிக்கச் செல்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அதை ஏன் விரும்பினீர்கள் என்றால், அந்த கம்ப்யூட்டரை பற்றிய அறிவு உங்களுக்கு சிறிது இருந்தபடியால் தான் அதை படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆகவே அது ரெண்டும் ஒன்றுக்கொன்று கம்ப்ரமைஸ் என்று சொல்லுவோம், தொடர்புடையது. அதாவது அறிவு என்பது இச்சையின் வெளிப்பாடு, இச்சை என்பது அறிவின் வெளிப்பாடு. ஆகவே அதிலிருந்து ஒரு விடயத்திற்கு வருகின்றார். அறிவு என்பது நாங்கள் படித்திருக்கின்றோம், அதுதான் நான். ஏனென்றால் நான் என்றால் அறிவு. அப்போது நான் இந்த நான் என்ற சொல்லை வைத்து அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அறிவை பற்றி சில விடயங்கள் சொல்லித் தருகின்றார். அதாவது நான் என்று சொன்னால் அறிவித்தால்தான் அறிவேன் என்று எங்களுக்கு தெரியும். நான் என்றால் ஆன்மா, உயிர். எங்களுக்கு இறைவன் அறிவித்தால்தான் எங்களால் அறிய முடியும் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். அது உயிரினுடைய குணம். ஆகவே அது இறைவன் அறிவித்தால்தான் அறிவேன் என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். அதில் நான் அப்படி பார்க்கும் போது நான் சுதந்திரம் இல்லாதவன் என்று உங்களுக்கு தெரிய வரும். கேட்டல் மூலமாகவது தெரிய வரும். ஏனென்றால் நீங்களாகவே ஒன்றையும் செய்யவில்லை, அவன்தான் செய்கின்றான். ஆகவே என்னுடைய அறிவு என் வினையை பொறுத்தது என்று படித்திருக்கின்றோம். ஏனென்றால் வினை மூலம் நாங்கள் செயல் செய்கின்றோம், செயல் மூலம் அறிவு பெறுகின்றோம். அதுதான் அந்த அறிவு பெறுவதால்தான் அறியாமையாகிய ஆணவத்திலிருந்து விலத்துகின்றோம் என்று படித்திருக்கின்றோம். இப்போது நாம் வினையை யார் எங்களுக்கு இந்த வினையை கொடுக்கின்றான் என்றும் படித்திருக்கின்றோம். நாங்கள் படித்ததைத்தான் இப்போ ஒரு தொகுப்பாக பார்க்கின்றோம் இந்த பேராசிரியர் மூலம். யார் இந்த வினையை கொடுக்கின்றான் என்றால் இறைவன் தான் எங்களுக்கு தருகின்றான் என்று படித்திருக்கின்றோம். அதைத்தான் மூன்று வினைகளாக வைத்து படித்திருக்கின்றோம், சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை. இனி இந்த எங்களுடைய உடலை பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய உடலில் கருவிகள் இருக்கின்றது. உட்கருவியும் இருக்கின்றது, வெளிக்கருவிகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த கருவிகள் துணை இல்லாது நாம் எதையும் அறிய முடியாது என்றும் பார்த்து விட்டோம். வெளிக்கருவிகள் வெளியில் நடக்கும் விடயங்களை எடுத்து உட்கருவிகளுக்கு கொடுத்து அந்த விடயங்கள் எல்லாம் விளக்கமாக நடக்கின்றது. நான் அந்த விளக்கத்துக்கு போகவில்லை, அதை படித்து விட்டோம். கருவிகள் மூலம்தான் நாங்கள் அறிவை பெறுகின்றோம். ஆகவே இந்த உடலில் இருக்கின்ற கருவிகள் துணை இல்லாமல் நாங்கள் எப்பவும் அறிவை பெற முடியாது எங்களுடைய ஆன்மா. ஏனென்றால் அதற்குத்தான் உடல் தந்திருக்கின்றது. அந்த உடலில் இருந்துதான் நாங்கள் இந்த அறிவை பெற வேண்டும். அந்த அறிவை பெறுவது வினை மூலம். வினை மூலம் நாங்கள் செயல் ஆற்றுகின்றோம். அந்த செயல் அனுபவத்தால் அறிவை எடுக்கின்றோம் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே கருவிகள் எப்படி செயல்படுகின்றது என்று பார்ப்போமாக இருந்தால், கருவிகள் எல்லாம் என் வினைப்பயன்படியே செயல்படுகின்றன. ஏன்? அதை இயக்குபவன் இறைவன். அவன் உங்களுக்கு வினைகளுக்கு ஏற்றபடிதான் உங்களுடைய இச்சையை வரப்பண்ணி நீங்கள் வெளியில் நடக்கும் விடயங்களுக்கு நீங்கள் அகப்பட்டு அதை செய்கின்றீர்கள். அப்போதுதான் நீங்கள் அந்த வினையை ஆற்றுவீர்கள். அந்த வினையை நீங்கள் ஆற்றும் போதுதான் உங்களுக்கு அந்த அறிவு நிலை வளரும். ஆகவே கருவிகள் எல்லாம் என் எண்ணப்படி என் விருப்பப்படிதான் தொழிற்படுகின்றது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் விரும்புகின்றோம், விரும்பியதை பார்க்கின்றோம், விரும்பியதை கேட்கின்றோம், நாங்கள் தான் எல்லாம் கருவிகளை இயக்குகின்றோம் என்று. அது உண்மையல்ல. ஆகவே கருவிகள் கடவுள் கொடுத்தது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். 36 தத்துவங்கள், அவர்தான் அதை இயக்குகின்றார் என்றும் படித்திருக்கின்றோம். அதை வைத்து என்ன முடிவுக்கு வருகின்றோம்? நான் எங்களுடைய என்னுடைய உடலில் கூட நான் சுதந்திரம் அற்றவன். இது இரண்டாவது பொருள். அதாவது அறிவை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கும் போது இந்த அறிவு நிலையை நாங்கள் உடலில் இருந்து உடலில் இருக்கும் கருவிகள் மூலம் எடுக்கின்றோம். அந்த கருவிகளை தந்தவன் இறைவன். ஆனால் அதை தந்ததையும் மறந்து நாங்கள் தான் அந்த கருவிகளை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோம். ஆனால் அது உண்மை அல்ல. அதை இயக்குபவனும் இறைவன் என்றே இங்கு பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அதில் கூட எங்களுக்கு தெரிகின்றது, நாங்கள் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, உயிர்கள் சுதந்திரம் அற்றது. அடுத்தது அறிவை பார்த்து விட்டோம். இனி அவர் இச்சையை பார்க்கின்றார், விருப்பு. ஆகவே எங்களுக்கு என்ன மாதிரி இந்த விருப்பு வருகின்றது என்று பார்த்தால் அதுதான் இறைவனின் திட்டம். இந்த ஆன்மாக்களுக்கு தனுகரண புவன போகங்களை கொடுத்து ஆன்மாக்களுடைய இச்சையை தூண்டி விட்டு விட்டு இறைவன் மறைந்திருந்து பார்க்கின்றார். ஆகவே அந்த இச்சை மூலம்தான் நாங்கள் ஆடுகின்றோம். ஆனால் அந்த இச்சை எங்களுடையது என்று நினைச்சு ஆடுகின்றோம், அங்குதான் பிழை. இறைவன் தான் அந்த இச்சையையும் உங்களுக்கு ஊட்டி விடுகின்றான். ஆகவே இச்சையை நீங்கள் பார்த்தால் அதற்கு ஒரு உதாரணம் அருமையாக தருகின்றார். ஒரே வீட்டில் ரெண்டு ஆன்மாக்கள், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்று வையுங்கள், கணவன் மனைவி. கணவனுக்கு காலை எழும்பியவுடன் கோப்பி குடிக்க வேண்டும் என்ற விருப்பம், மனைவிக்கு காலை எழும்பியவுடன் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம். பார்த்தீர்களா? இந்த இச்சை என்பது ஆன்மாக்கள் உயிர்களுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த இச்சை வேறு. ஆனால் அந்த இச்சைகளை இயக்குபவன் இறைவன். அதை நாங்கள் மறந்துவிட்டு எனக்கு கோப்பிதான் விருப்பம், நான் குடிக்கின்றேன், என் மனைவிக்கு பூசை செய்வதுதான் விருப்பம், காலையில் பூசை செய்கின்றா என்று வாழ்கின்றோம். ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அதாவது இந்த இச்சை எங்களுக்கு எங்கிருந்து வருகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம் என்றால், வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம் என்ற தத்துவத்தில் இருந்து எங்களுக்கு இந்த இச்சை உருவாகின்றது. ஆகவே இந்த அராகம் எப்படி செயல்படுகின்றது என்று சிந்திக்கின்றார் பேராசிரியர். இந்த அராகம் எப்படி சிந்திக்கின்றது என்று வேலை செய்கின்றது என்று சிந்திக்கும் போது இந்த அராகம் செயல்படுவது எங்களுடைய வினைகளை பொறுத்தது என்று சைவ சித்தாந்தத்தில் நிறுவியிருக்கின்றோம். இந்த இச்சைகள் எல்லாம் வருவது இறைவனால் தரப்படுகின்றது. இறைவன் ஏன் இந்த இச்சைகளை தருகின்றான்? எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு தருகின்றான். ஆகவே வினைகளால் இந்த இச்சைகள் ஏற்படுகின்றன என்று எங்களுக்கு இப்போது அதை மீளாய்வு செய்கின்றோம். ஆகவே வினைகளை கடவுள் ஊட்டுகின்றார். எனது இச்சை என் எண்ணப்படி நடக்கவில்லை. ஆகவே இச்சையை பொறுத்த வரையிலும் நான் சுதந்திரம் அற்றவன். இது இரண்டாவது செயல். அறிவில் எனக்கு சுதந்திரம் இல்லை, இச்சையில் எனக்கு சுதந்திரம் இல்லை. மூன்றாவது செயல், அறிவு இச்சை செயல் கொண்டது தானே ஆன்மாவோ உயிரோ. செயலை எடுத்து பார்த்தால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார். நாங்கள் எங்களுடைய பிள்ளை தேர்வுக்கு போகின்றது, ஒரு எக்ஸாமுக்கு என்று வைப்போம். போற வழியில் கார் ஆக்சிடென்ட் நடக்கின்றது, ஓ பைசிக்கிள் ஆக்சிடென்ட் நடக்கின்றது. அவர் தேர்வுக்கு நேரத்திற்கு போக முடியாமல் அன்று தளங்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த உதாரணத்தை ஏன் சொல்கின்றார் என்றால், அவர் தான் தேர்வுக்கு போவன் என்று நினைச்சுக்கொண்டு போனாலும் இறைவனின் கையில் தான் இருக்கின்றது. அவர் அங்கு சரியாக போய் சேர்வாரா என்று, அவற்றை வினக்கணக்கின்படி அவர் அன்று தேர்வு எழுத முடியாது என்று இருந்தால் அந்த ஆக்சிடென்ட் வரத்தான் போகின்றது, அவரால் எழுத முடியாது. ஆகவே செயலை எடுத்து பார்த்தாலும் அது வினைப்படிதான் நடக்கின்றது. அந்த வினையை ஊட்டுபவன் கடவுள். இதையும் படித்து விட்டோம். ஆகவே செயலும் எங்கள் கையில் இல்லை. ஆகவே நாங்கள் இப்போது என்ன கண்டோம்? இந்த மூன்று உயிரின் நிலைகளை வைத்தும் இறைவன் தான் எங்களுடைய அறிவு இச்சை செயல்களை செய்கின்றார். மிகவும் அருமை. இதை படித்து படித்திருக்கின்றோம். அதை அது பேராசிரியர் தொகுத்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே எனக்கு சுதந்திரம் இந்த மூன்றிலுமே இல்லை. இந்த மூன்றாலும் செய்யப்பட்டதுதான் என்னுடைய ஆன்மா, அறிவு இச்சை செயல். ஆகவே நான் சுதந்திரமற்றவன் என்று பேராசிரியர் நிறுவுகின்றார். ஆகவே நான் சுதந்திரம் இல்லாதவன் என்று இப்போது அறிந்துவிட்டோம். இதை இயக்குபவன் கடவுள். ஆகவே நான் அரண் உடைமை என்ற அந்த தலைப்பில் அவர் பேசியதுக்கு அவர் வருகின்றார். அரண் என்பது கடவுள். அதாவது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கடவுளின் உடைமை, நான் தனித்து இயங்க முடியாது, சுதந்திரமற்றவன். எனவே ஒரு பொருளை இறைவன் எவ்வாறு இந்த உலகத்தில் படைத்தானோ, இந்த தத்துவங்களால் அந்த பொருட்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது என்று நாங்கள் 36 தத்துவங்களில் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். உண்மைதான், பொருள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய அறிவு இச்சை செயலும் இறைவனால் தான் இயக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் கேட்டாலும் அதை சிந்தித்து உணர மறுக்கின்றோம். ஆகவே அதற்குத்தான் அருளாளர்கள் சொல்லியிருந்தார்கள், என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயல். இதை வைத்து அவர் கடவுள்தான், இறைவன்தான் இவற்றையெல்லாம் செய்கின்றார் என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்று கேட்கின்றார் பேராசிரியர். இப்படி உணர்ந்து அந்த நிலை, இந்த உணரும் நிலையை சைவ சித்தாந்தத்தில் இறைப்பணி என்று சொல்கின்றார்கள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். நாங்கள் இவ்வளவு நாளும் உலகியலில் சில நேரம் யோசித்திருக்கலாம், இறைப்பணி என்றால் நாங்கள் இறைவனுக்கு செய்யும் தொண்டென்று. அது முழுமையான விளக்கம் அல்ல. இறைப்பணி என்றால் இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டு கொள்வதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் இறை பணி செய்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இறைப்பணி நிற்க வேண்டும். அந்த இறைப்பணி நின்றால்தான் இந்த அறிவு இச்சை செயல் மூன்றுமே அவன்தான் செய்கின்றான் என்று தெரிய வரும். அவன்தான் செய்கின்றான் என்று தெரிந்தால் மாத்திரமல்ல, அதை சிந்தித்து தெளிந்தோமாக இருந்தால் நாங்கள் இந்த வினைகளில் இருந்து விடுபடப் போகின்றோம். ஆகவே பலருக்கும் அந்த கேள்வி உண்டு, என்னென்று வினைகளில் இருந்து விடுபடலாம், கஷ்டமாக இருக்கின்றதே, துன்பப்படுகின்றோமே என்றெல்லாம் நினைக்கின்றோம். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, இறை பணி நிற்றல். அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்தல் அல்ல, இறைவன் தான் எல்லா இயக்கத்திற்கும் முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கின்றான், நாங்கள் அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நின்றால் நாங்கள் துன்பத்திலிருந்தும் வினைகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் நீங்கலாம் என்பதை இந்த பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது அனைத்து முறை பணியே என் பணி என்று ஒன்றுமில்லை என்று நாங்கள் இதற்கு அடங்க வேண்டும். இறைவனுக்கு அடங்கிவிட்டோம் என்றால் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை என்று மிகவும் அருமையாக அதை கொண்டு சொல்கின்றார். அதுதான் உண்மை, அடங்குதல். அடுத்ததாக சொல்கின்றார், இவ்வாறு இறைவன்தான் எல்லாம் இயக்குகின்றான் என்று தெரிந்த பின் நான் இயங்குகின்றேன் என்று தெரிந்ததை உணர வேண்டும். அதை உணர்கின்றோம் இப்போது. இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் போதாவது அந்த கணத்திலாவது உணருங்கள், முழுமையாக வாழ்க்கையில் உணர முடியாமல் போனாலும். அடுத்ததாக சொல்கின்றார், எங்களுடைய இந்திரியங்கள் அதாவது கருவிகளை வைத்து அதை விளங்கப்படுத்துகின்றார். கருவிகள் என்றால் நான் அல்ல என்று எங்களுக்கு தெரியும். ஆன்மா வேறு, கருவிகள் வேறு. ஆகவே இந்திரியங்களின் செயல்பாட்டிற்கு கூட உலகப் பொருட்கள் தேவை. எங்களுக்கு கருவிகள் எல்லாம், வெளி கருவிகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றது. ஐந்து கருவிகள், ஐந்து இந்திரியங்கள், கண் காது மூக்கு வாய் உடல். அப்படி இருந்தும் அது இருந்தால் மாத்திரம் காணாது. அதை வைத்து நாங்கள் இந்த வினைகளை செய்வதற்கும் அதில் இருந்த அனுபவம் பெறுவதற்குமாக அவன் தனுகரண புவன போகங்களை முறைப்படி உலகம் உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் இறைவன் மாயையில் இருந்து எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று 36 தத்துவங்களில் படித்து விட்டோம். இந்த உடல், உலகம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உடலுக்கு பூட்டப்பட்ட கருவிகள், தனு கரண புவன போகங்கள் எல்லாம் இறைவன் தந்தவை. இப்போ நான் யார் என்று கேட்டு பார்ப்போம் என்கின்றார். நத்திங், ஜீரோ என்று சொல்கின்றார். நாங்கள் இங்கே இந்த உடலில் வாழ்கின்றோமே தவிர எங்களுடைய ரிமோட் சுவிட்ச் முழுக்க இறைவனின் கையில். சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். கேட்டுவிட்டு போய் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. இதை சிறிது 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 சிறிதாக உணர்ந்து அடங்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து சொல்கின்றார், நான் உண்மையில் சுதந்திரமற்றவன் என்பதை உணர்கின்றோம். மீளா அடிமை இறைவனுக்கென்று உணர்கின்றோம். நான் இறைவனின் உடைமை என்று உணர்கின்றோம். அதைத்தான் அவர் நான் அரண் உடைமை என்ற தலைப்பில் இதை சொல்கின்றார். இதை உணர்ந்தவர்கள் இறைப்பணி நிற்கின்றார்கள். இதை சைவ சித்தாந்த முழுமையான முதல் நூலான சிவஞான போதம் சொல்கின்றது என்று இதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் இந்த உடலில் இருந்தாலும் இறைப்பணி நின்றால் வினைகள் இல்லை, வினைகள் தீர வழி இறைப்பணி நிற்றல் என்பதை இங்கு நிறுவுகின்றார். அதைத்தான் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். அறிவு, இச்சை, செயல் எங்களுடைய உயிரின் குணத்தை வைத்து பார்த்தோம். ஆகவே எங்களுடைய வினைகள் தீர வழி இல்லையா என்று நாங்கள் விசாரிக்கும் போது வழி உண்டு, இறைப்பணி நிற்றல். இறை தொண்டல்ல, இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை நாங்கள் ஏற்க வேண்டும். கஷ்டம், ஏனென்றால் நான் எனது விடாது. ஆகவே இறைப்பணி நின்றால்தான் நீங்கள் வினைகளில் இருந்து முற்றாக வழியில் ஏதோ ஒரு பிறப்பில் வரலாம். அதை தொடர்ந்து சொல்கின்றார், ஓகே, வினை தீர்ந்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த கண்மமலம் இல்லாமல் போய்விடும். பிராப்தம் இல்லை, சஞ்சிதம் இல்லை, ஆகாமியம் இல்லை. ஆகவே ஒரு செயல் செய்வதற்கு, அதாவது நாங்கள் எங்களுடைய வினையின் மூலம் இந்த உடலில் வந்து பிறந்திருக்கின்றோம், உடலில் இருந்து செயலாற்ற வேண்டும். அந்த செயல் செய்வதற்கு பொருட்கள் தேவை. ஆகவேதான் இறைவன் அந்த மாயையிலிருந்து உருவாக்கி அந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆகவே எங்களுடைய செயல் செய்வதற்கு மாயையின் துணை தேவை. இப்ப அவர் மாயா மலத்துக்குள் கூட்டிச் செல்கின்றார் பேராசிரியர். அதாவது இந்த பொருட்கள், இந்த உலகம் எல்லாம் அதற்கு தேவை. அப்படி இருந்தால்தான், அந்த பொருட்களும் இருந்தால்தான் நாங்கள் செயல் செய்யலாம். ஆனால் அந்த பொருட்களை எங்களுக்கு தருபவனும் இறைவன் என்பது தெரிந்துவிட்டது. அதை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அந்த பொருட்களை உருவாக்கவில்லை. ஆகவே மாயையின் தேவையை நாங்கள் உருவாக்காதபடியால் அதிலும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆகவே நாங்கள் இறைப்பணி நின்றால் மாயையையும் கடந்து விடுவோம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதாவது வினைகள் அழிந்தால் மாயையும் அழியும். ரெண்டு மலத்தை எப்படி நாங்கள் முடிக்கலாம் என்பதை, ஒரு வாழைப்பழத்தை உரித்து அதை எங்களுக்கு சாப்பிட தருவது போல அருமையாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார் பேராசிரியர். அவரும் சைவ சித்தாந்தத்தில் இருந்ததைத்தான் சொல்லித் தெரிந்திருக்கின்றார். அதை நான் உங்களுக்கு இன்று சொல்ல வேண்டும் என்று முனைந்தேன், உணர வேண்டும். அதற்கு அடுத்ததாக ரெண்டு மலம் முடிந்துவிட்டது, இன்னொன்று இருக்கின்றது, அதான் எங்களை ஆட்டி படைக்கின்றதான மலம். அதை நோக்கிச் செல்கின்றார் அடுத்ததாக. அதாவது இறைப்பணி நின்றால் வினைகள் அழியும், மாயா மலம் அழியும் என்று பார்த்து விட்டோம் உதாரணங்கள் மூலம். ஆகவே வினை இல்லை மாயை இல்லை என்றால் என்னென்று பார்த்தால், நான் இல்லை, நான் எனது என்று இல்லாமல் இருந்தால்தான் இந்த வினையும் மாயாவும் இல்லாமல் போகும். ஆகவே நான் இல்லை என்றால் நான் பெருமானுடன் இறையுடன் சேர்ந்திருக்கும் நிலை என்று சொல்கின்றார். அந்த நிலைக்கு பெயர் சைவ சித்தாந்தத்தில் ஏகனாகி நிற்றல். ஏகன் என்று சொல்வது ஒன்று, ஒன்று மட்டும் உண்டு. அதை அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது தொடக்க நிலையில் நாங்கள் உடலுக்குள் இருக்கும் போது நானும் இறைவனும் இருக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொன்னதை நாங்கள் கேட்டல் மூலம் எடுத்திருந்தாலும், அவன் நான் இருப்பதை, இறைவன் நான் இருப்பதை, தான் இருப்பதை காட்டாமல் என்ன மட்டுமே காட்டிக்கொண்டிருக்கின்றான் என்று படித்திருக்கின்றோம் உடலுக்குள். ஆனால் இறைவனும் இருக்கின்றான், அதை படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் அவன் தன்னை காட்டுவதில்லை, என்னை காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நான் ஏகன் ஆகிவிட்டால் மாயாமலம் கண்மமலத்தை முடித்துவிட்டால் அவன், நாங்கள் அந்த நேரத்திலும் எங்கள் உடலுக்குள் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம், ஆனால் அந்த நிலையில் அவன் தான் இருப்பதை எங்களுக்கு காட்டுகின்றான், நாங்கள் இல்லாமல் போய்விடுகின்றோம். அதற்குரிய காரணம் என்ன? படித்ததுதான், நான் எனது அற்ற நிலை. ஆகவே இறைவன் மாத்திரம்தான் எங்களுடைய உடலில் இருப்பான், நான் இறைவனுக்குள் சங்கமம் என்று சொல்கின்றார். ஆகவே நான் எனது இல்லாவிட்டால் மலம் போய்விடும், ஆணவ மல வாசனை போய்விடும். அத்துடன் நாங்கள் இறைவனுடன் சேர்ந்திருப்போம். ஆனால் அந்த நேரம் ஏகனாகி இருப்பவன் இறைவன் ஒருவனே, நாங்கள் அவனுக்குள் அடக்கம். ஆகவே இதை தொகுத்து பார்த்தால் இறுதியில் இறைப்பணி நிற்றல்தான் இதற்குரிய மருந்து. இறைப்பணி என்றால் என்ன? மீண்டும் இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. எவ்வளவு சுலபமாக இருக்கின்றது இதை கேட்கும் போது. ஐயோ, ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஐயா, இறைப்பணி நின்றால் காணுமா? நிச்சயமாக காணும். ஆனால் அந்த இறைப்பணி என்பது தொண்டு மாத்திரமல்ல, நீங்க உலகியலில் யோசிக்க கூடாது, அது தொண்டை குறிப்பதல்ல. இறைப்பணி என்று ஆன்மீக சைவ சித்தாந்தத்தில் சொல்வது, இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை உணர்ந்து கேட்டு அல்ல, கேட்டு சிந்தித்து உணர்ந்து அவனுக்குள் அடக்கம் அடங்குவதே. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இறைப்பணி நின்றால் கண்மம் மாயை என்பது இல்லை, ஏக நிலையில் நின்றால் மலங்கள் இல்லை. ஆகவே இதுதான் எங்களுடைய புறவா நிலையை தரக்கூடிய மருந்து என்பதை பேராசிரியர் சைவ சித்தாந்த சிவஞான போத நூலிலிருந்து சென்ற கிழமை ஒரு பேச்சில் அதை திருவாடுதுறை ஆதீனத்தில் கொடுத்திருக்கின்றார். அதன் சுருக்கத்தை, அதன் தொகுப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். சிந்திப்பதற்காகத்தான், நான் பேராசிரியர் அல்ல, நான் அவருடைய மாணவன். அதை படித்தேன் நேற்றிரவு, அதை பற்றி சிந்தித்தேன், அதை இங்கு தருகின்றேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. அதை கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டியது உங்களுடைய விருப்பம், இச்சை. இருந்தால் அதை செய்வீர்கள், இல்லையென்றால் வினைவழி நிற்பீர்கள். ஆகவே இறுதியாக நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய கடைசி விடயத்தை சொல்கின்றேன். அதாவது, நான் சுதந்திரமற்றவன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் இறைவனுக்கு அடிமை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் இறைவனுக்கு மட்டுமே அடிமை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதைவிட வேறு ஒன்றும் அல்ல. மீளா அடிமை, அதிலிருந்து நான் தப்ப முடியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் இறைபணி நிற்க வேண்டும். அவன்தான் எல்லாம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை செய்யும் போது கண்மவினை, மாயவினை, ஆணவம் எல்லாமே அற்றுப்போகின்றது. ஆகவே அதை அற்றுப்போவதற்கு நாங்கள் இறைபணி நின்று ஏகனாகி நிற்போமாக இருந்தால் இறுதியாக இருக்கிற மலவாசனையும் அற்றுப்போகின்றது. அது எங்களை அந்த அருள் சிவத்திடம் எங்களை சேர்ப்பிக்கின்றது. அந்த நிலையில், மலவாசனையற்ற நிலையில், அந்த நிலையில் அவன் எங்களை தன்னுடைய போகத்தில் நிலைக்க வைக்கின்றான் ஆன்மாக்களை என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முழு விடயங்களில் ஒரு சாரம். மிகவும் அருமை. இது கிடைத்தது எனக்கு மிகவும் அளப்பற்ற மகிழ்ச்சி. இந்த தொகுப்பு அவர் ஒரு மணி நேரத்தில் பேசி முடித்திருக்கின்றார். அதை நான் தொகுத்து உங்களுக்கு அதை விட 20 நிமிடத்தில் தருகின்றேன். இது சொற்பிழைகள் பொருட்பிழைகள் இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் இதை தந்திருக்கின்றேன். ஆகவே சிந்தியுங்கள், இதை கேளுங்கள், சிந்தியுங்கள், இதன் வழி நில்லுங்கள், இறைபணி நில்லுங்கள், ஏகனாகி நில்லுங்கள். நீங்கள் இறைவன் திருவடியை பதி ஞானத்தை அடையலாம் என்று சொல்லி, பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள், இதில் பல விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவனையா, இதை தொகுப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல. ஆகவே உங்களுடைய சுருக்கமான உங்களுடைய கருத்தை இதில் தெரிவியுங்கள். தெரிவித்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் முக்கியமாக சேடமாக சுவாமி ராம் அவர்கள் நாமும் அரணுடைமை என்று கூறியதையும், நாம் இறைவனை எப்படி அடையலாம் என்ற விவரங்கள் மிக சுருக்கமாக தெளிவாக கூறப்பட்டது.
சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறியது.
சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறியது மிகவும் முக்கியமான, நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கூறப்பட்டது. அதில் முக்கியமாக கூறப்பட்ட மூன்று விடயங்கள் அறிவு, இச்சை, செயல், இந்த மூன்றுக்கும் சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. நான் மீண்டும் சுருக்கமாக அறிவிச்ச செயல் என்பதை சொல்ல விரும்பவில்லை. இருப்பினும் முக்கியமாக செயலாவது ஒன்றுமில்லை, அவன் செயல் என்பதை நாம் உணர வேண்டும். இதுதான் இறைபணியாகும் என்பதை இறுதியாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். எனவே இறைபணியை சிந்தித்து தெளிவடைவதன் மூலம் துன்பத்தில் இருந்தும் மரங்களிலும் இருந்தும் விடுதலை அடைகிறான் என்ற உண்மை தெளிவாக புரிகின்றது. எனவே நாங்கள் அதற்குரிய முயற்சிகளை சாதனை ஒன்றுடன் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் இந்த சத்சங்களை கேட்பதிலிருந்து அதன்படி ஒழுகி அதனுடைய பலன்களை அடைவதுதான் எங்களுடைய சத்சங்கத்தின் பலன்களும் மற்ற எங்கள் சாதனைகளை மென்மேலும் கூட்டுவதற்குரிய சிறந்த வழி என்பதை எல்லா கிரியா சாரரும் நன்றாக உணர்வார்கள் என நினைக்கின்றேன். அடுத்து எங்களுக்கு கருவிகள், இந்திரியங்கள் மூலம், செயற்பாடுகள் மூலம் நாம் கடவுளின் உடைமை என்பதை உணர்கின்றோம். நாம் இந்த இறைவனை நின்றால் நாம் வினைகளிலிருந்து விடுபடலாம். வினைகளிலிருந்து விடுதலை பெற்றால், நாம் இறைவனையில் நின்றால் மாயையிலிருந்து விடுபடலாம் என்றே உணர்கின்றோம். எனவே இறைவனை நின்றால் வினைகள் இல்லை, மாயை இல்லை. எனவே நாம் இல்லையெனில் ஏகநாதன் ஆகிவிடுவோம் என்பது தெளிவு. எனவே இப்படிப்பட்ட சிறந்த கருத்துக்கள் என்ற சத்சங்கத்திலிருந்து எல்லோரும் உருவாகினார்கள். ஆனால் இதை எல்லா கிரியாசாரத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு அதனுடைய ஒவ்வொரு கருத்துக்களை நன்றாக புரிந்து அதன்படி ஒடுங்கி மென்மேலும் சாதனைகளை கூட்டி இறைவனியை பெறுவதற்கு பாபாஜி அறிவுரிவாராக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமவும் ஓம் சிவாய நமோ.
நன்றி ரவினையா, இது மிகவும் அருமையாக அதை சிறிய வசனங்களில் தொகுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். அதில் முழுமையாக அந்த இறைப்பணியை பற்றி முடித்திருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை, எல்லாம் இறை செயல் என்பதுதான் அந்த இறைப்பணி. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல இன்றைய சத்சங்கம் பாபாஜியினுடைய அருளால சிறப்பு நிலைய கொஞ்சம் கூடுதலா பெற்றிருக்கிற மாதிரி என்னுடைய உணர்தல் இல்லப்பட்டது. எப்பயும் சிறப்பு நிலைதான், அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு தை ஒண்ணு சிறப்பா பிறக்க போறதுனால சிறப்பான ஒரு வழிகாட்டியா இந்த சத்சங்கம் அமைஞ்ச மாதிரி ஒரு உணர்தல் எனக்கு ஏற்பட்டது. இதை விட நமக்கு பாபாஜி இவ்வளோ எளிமையா யாராலையும் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவ்வளோ எளிமையான வார்த்தைகளால நமக்கு சைவ சித்தாந்தத்தின் மூலமாகவும் பாபாஜினுடைய கருணை, இந்த கிரியாயோகம் என்ற ஒரு விஷயம் போய் அது கவ்வி நமக்கு கொடுத்துருந்து இவ்வளவு எளிமையா நமக்கு கொடுக்குது. இதான் அதுல உள்ள ஒரு பெரிய சூட்சம விஷயம். அந்த வகையில இன்னைக்கு ரெண்டு பதில் நான் காதல கேட்கக்குள்ள ரொம்ப சிறப்பாயிச்சு. இறைப்பணினா எது என்ற விளக்கத்தை நான் கேட்கக்குள்ள ரொம்ப அருமை அருமை அருமை. அதுதான் இறைப்பணி. அந்த வாழ்க்கை வாழ் கோயில போய் கூட்டுறதுக்கு இருக்குது, அதுக்கு தொண்டு. வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே யோக வாழ்க்கையா கொண்டுட்டு வரதான் அது இறைப்பணியா மாறும். இறைவனுக்கு உங்களுக்கும் இடைவெளி இல்லாத உறவுகள், அதுதான் அப்பர் ஒரு இடத்துல மீளா அடிமையா இருக்கணும்னு சொல்லி பாராரு. மீளா அடிமை நான் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப இரக்கமா கேட்கிறார். அந்த வகையில அந்த இறைப்பணினா என்ன, அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய எனக்கு என்ன விஷயம்னா அடங்குதல். சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு முடிந்த முடிவுன்றதுக்கு பொருள் உதாரணமா என்ன சொல்றாங்க, செய்யும் அதுக்கு அடங்குதல். அதுக்கு கொஞ்சோண்டு அடங்கு, கொஞ்சோண்டு ஒன்னால இப்ப எவ்வளவு முடியுமோ அடங்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அந்த கூர்மையான எண்ணத்தை வச்சு அதுக்கு அடங்கு என்ற ரெண்டு கருத்து போதும் நமக்கு இந்த பிறவிக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இந்த கிரியா யோகத்தை நம்ம வெற்றிகரமா செயல்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி சான்றுதலான பொருள். என்னுடைய உணர்தலுக்கு சொல்றேன், நான் பல ஆதீனங்களுக்கு போய் வந்து கொண்டு இருக்கிறோம், ஆனா நான் இன்னும் இந்த பக்குவம் இன்னும் முழுமையான பக்குவம் அடையல. அப்படி பார்க்கக்குள்ள இந்த சைவ சித்தாந்த விஷயங்களை நம்ம கேட்கக்குள்ள அவ்வளவு ஒரு அருமையான விஷயங்களை பாபாஜி இந்த நமக்கு யோக கலையோட இணைச்சி இது கொடுத்துருக்காருன்னு ரொம்ப அற்புதம். அது இந்திய சத்சங்கம் அந்த அளவுக்கு சிறப்பற நடத்தி வச்சிருக்காரு பாபாஜி. பாபாஜிக்கு நன்றி சொல்லி வரக்கூடிய வருஷம் தமிழ் புத்தாண்டு நாளைக்கு பிறக்குது, இன்னும் சிறப்பா அமையணுன்றத நான் பிரார்த்தனை பண்ணிக்கின்றேன். உங்களுக்காகவும் பாபாஜி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. சிதம்பர சங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இன்றைய சத்சங்கத்துக்கு நான் சிறப்பான ஒரு இந்த சத்சங்கம் இதே மாதிரி இந்த வருஷம் பூராவும் சிறப்பா நடத்த பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுகின்றான். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமை கத்தி ஐயா, வளமை போலவே அதை மெருகூட்டி பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை சொல்லியிருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். நீங்கள் சொன்ன மற்றொரு விஷயத்தை இங்கு மீண்டும் சொல்லி என்னுடைய சிறு கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். இதுதான் எங்களுடைய தச்சையாயன காலத்தின் இறுதி நாள். அதாவது சிவன் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியாக இருந்து நாளை காலை அதிலிருந்து வழியால் வருகின்றான். ஆகவே இது ஞானத்துக்கு சிறந்த காலம், யோகத்தில் இருக்கும் காலம். தட்சிணாமூர்த்தி வடிவில் இன்றுதான் இறுதி நாள். அந்த இறுதி நாளில் எங்கிருந்து வந்தது இது? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம். எவ்வளவு அருமையாக அந்த பேராசிரியருடைய உரை நான் விடியப்புறம் அதை கேட்டதும் அதை உள்வாங்கிய விதம் எனக்கே புல்லரிக்கின்றது. அதை கொடுக்கும் விதம் பாபாஜி பெரம்பொருளின் உதவிதான். அதை விட வேறு ஒன்றுமே இங்கு இல்லை. எல்லாம் அவன் செயல். நான் கேட்டது கூட அவன் செயல். ஆனால் சிறிது சிறிதாகத்தான் இதில் அடங்க வேண்டும். ஆகவே இந்த சத்தியாயணம் காலம் முடிந்து நாளை காலை காத்திசேர் சொன்னபோடி உத்தராயணம் தொடங்குகின்றது. உத்தராயணம் என்று சொன்னால் மத்திய ரேகைக்கு மேலே வடக்கே சூரியனின் ஓட்டம் நடைபெறும் காலம். அது தொடங்குகின்றது நாளை. இதுவரை மத்திய ரேகைக்கு கீழே தெற்கே சூரிய ஓட்டம் இருந்த காலம் முடிவடைகின்றது என்று உடன். அதுதான் தட்சிணாமூர்த்தி இறைவன் தெற்கு நோக்கி இருந்தான் என்பதன் பொருள். அது மாத்திரமல்ல, யோகத்தில் இருப்பவர்கள் எல்லா அருளாளர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருந்த நேரம் எங்களுடைய சங்கத்திற்கு சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசையுடன் அவருடைய வழிகாட்டலில் சாச்சா சிவபெருமானின் இந்த ஒரு தொகுப்பு என்னுடைய வித்யா குரு பேராசிரியர் மூலமாக கிடைத்ததற்கு கோடி 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 நமஸ்கார். இதை நான் உங்களுக்கு தந்தது, இதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். சயின்டிபிக் ரீசன் என்று கேட்பீர்கள், விஞ்ஞான பூர்வமான விடயம் இதுதான். எல்லாவற்றையும் சுருக்கி அதான் சொன்னேன், ஒரு வாழைப்பழத்தை உரித்து தீத்துவது போல் பேராசிரியர் இதை தொகுத்திருக்கின்றார். ஒரு மணி நேரத்தில் நான் அதை அரை மணி நேரத்தில் தந்திருக்கின்றேன். அவ்வளவுதான் என்னால் முடியும். அந்த முடிவையும் ஏற்படுத்தியது சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள், நான் அல்ல. என் மூலமாக அதை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் என்று நான் முழுமையாக உணர்கின்றேன். ஆகவே இந்த உத்தராயண காலத்திற்குள் நாங்கள் நாளை செல்ல போகின்றோம். அந்த நாள் தான் தைப்பொங்கல். ஆகவே எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்வதை நான் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லாமல் என்னுடைய வித்யா குரு சொல்வது போல உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் என்று சைவ சித்தாந்தியல் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுவார் தன்னுடைய பாணியில். எவ்வளவு அருமை உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். இது உழவர் திருநாள் தான், அது தைப்பொங்கலாக மாறியது. எல்லாம் கருத்துண்டு. அந்த உழவர் திருநாள் என்றால் என்ன என்று அந்த விளக்கத்தை தந்ததை உங்களுக்கு தந்து விடுகின்றேன். அப்படியே நாம் எல்லோரும் உழவர்களே என்று துவங்குகின்றார் பேராசிரியர். அது ஏன் நாங்கள் எல்லோரும் உழவர்களே என்றால், நாங்கள் மெய்யாம், மெய்யாம் என்றால் உண்மையாம் உழவை செய்கின்றோம். நாங்கள் உண்மையாக வாழ்வதற்கு முனைகின்றோம். அதான் அந்த உழவு தொழிலை நாங்கள் உண்மையாக இருக்க விரும்புகின்றோம். அதான் எங்களுடைய உழவு. அதில் விருப்பு, ஒரு விருப்பை வைத்து அதில் இறங்குகின்றோம். அதாவது வீடு பேறு, ஓ பதி ஞானம், அதை நாங்கள் விதைக்கின்றோம். அந்த உழவின் எவ்வளவு அருமையாக அதை கொடுத்திருக்கின்றார். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கின்றது? பொய்மையாம், பொய்கள் எல்லாவற்றையும் நாங்கள் களையை புடுங்குவது போல உழவில் புடுங்கி எறிய வேண்டும் என்கின்றார். அது மூன்றாவது நிலை. அதற்கு பிறகு சொல்கின்றார், பொறுமை என்ற பொறுமையை பாவித்து நீரை பாய்ச்ச வேண்டும் என்கின்றார். அந்த உழவுக்கு பொறுமை என்ற குணத்தினால் நீர் இறைக்க வேண்டும் அந்த பயிருக்கு. அதன் பின் தகமை என்றால் அந்த பயிருக்கு வேலி போட சொல்கின்றார். தகமை, அந்த தகமை என்றால் என்னென்று சொல்கின்றார் என்றால் திருநீரும் உருத்திராட்சமும். அதை நாங்கள் சத்சங்கத்தையும் சேர்க்கலாமோ என்று இந்த அடியேனின் சிறு அறிவில் படுகின்றது. சத்சங்கத்திற்குள் இருத்தல் அந்த வேலி. அடுத்ததாக செம்மை நிலை, அதாவது செம்மை நெறியில், ஞான நெறியில் நிற்க வேண்டும். இவற்றை செய்து கொண்டு வரும்போது வெளி வேலிய போட்டு பயிரை வளர விடும் போது நாங்கள் செம்மை நெறியில் ஞான நெறியில் நிற்க வேண்டும் என்கின்றார். அது எங்களை எங்கு கூட்டிச் செல்கின்றது என்று சொல்கின்றார் என்றால், இறுதி விளைச்சல் சிவகதிக்கு என்னும் பயிர் அமூகமாக விளையும் என்று சொல்கின்றார். சிவஞானத்தை நோக்கி, சிவனை நோக்கி அந்த பயிர் அமூகமாக விளைகின்றது என்று சொல்கின்றார். அது எங்களை என்றென்றும் சச்சிதானந்தத்தில் பேரின்பத்தில் திளைக்கச் செய்யும் அப்படியான ஒரு உழவர் திருநாள் வாழ்த்தை அவர் எங்களுக்கு தந்தார். அதே வாழ்த்தை நான் எங்களுடைய சாதகர்களுக்கு இன்று கொடுக்கின்றேன். உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ.